நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சமீபத்தில் தான் படித்த ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலிலிருந்து சில கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக எனக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த வகையில் வந்து சமீபத்தில் என்னோடய நண்பர் ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தி வைத்தார். லைப்ரரியில் தேடுறப்ப எனக்கு வந்து அது கிடைத்தது. அதில் நல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களில் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை எனக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் நான் சொல்ல போகிற விஷயத்தை பற்றி தினசரி வாழ்க்கையில் வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா, சின்ன மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஒற்றை வைக்கோல் புரட்சி, இங்கிலீஷில் வந்து த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன். சரிங்களா, இது வந்து இயற்கை விவசாயி மாசானபு ஃபுகாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் நாட்டுக்காரர். இவர் வந்து ஒரு 30-40 வருஷமாக அவரோட வாழ்க்கையே இயற்கை வேளாண்மையில் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு இயற்கை வேளாண்மை செய்து வெற்றி கண்டவர். இவர் வந்து தன்னோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்த புஸ்தகம் வந்து எழுதப்பட்டுள்ளது. இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து முக்கியமான நோக்கமாக இதில் இல்லை. அதுதான் வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அவர் சந்தித்த அனுபவங்கள், வேதனைகள், சாதாரண மனிதர்கள்லாம் இயற்கையை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து நினச்சி அந்த வெளிப்பாடு தான் அந்த புத்தகத்தில் வந்து காணப்படுது. அதை பற்றி இன்றைக்கி வந்து சில சின்ன எனக்கு தெரிஞ்ச உதாரணங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி, அதாவது தமிழில் வந்து எதிர் வெளியீடுன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2010 பதிப்போட விலை வந்து 80 ரூபா. இப்போ 2014, மேபி அடுத்த வருஷம் போட்டாலும் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது தான். என்னோட கருத்துக்கள் எதுவுமே வந்து இதில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுகாகோ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நார்மலாக நம்மளை மாதிரி தான் சாதாரண மனிதராக தான் இருந்திருக்காரு. அந்த காலத்துலேயே வந்து அவர் ஒரு விஞ்ஞானியாக ஆய்வுகள் செய்கிற தொழிற்கூடத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப அவருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு இயந்திரத்தனமாக இருந்ததை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் உணர்றார். தினைக்கும் வந்து வர்றது, இப்படியே போகிறது. அவங்களோட துறை தலைவர் வந்து எந்த வேலை கொடுத்ததோ அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து ஆரம்ப காலத்தில் ஃபுகாகோ இருந்திருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்கிறப்ப அவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருடல் வந்து தோன்றிருச்சு. அதுக்கப்புறம் அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு தான் தோன்றித்தனமாக அவர் மனசு எங்கே போதோ அந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சிட்டு ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி இருந்திருக்கார். கடைசியில் எல்லாமே விரக்தி ஆகி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஃபுகாகோவோட குடும்பம் வந்து விவசாய குடும்பம். நிறையா வந்து விவசாயத்தின் மூலமாக அதிகமாக பொருள் ஈட்டி வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்த ஒரு நிலை தான் அப்போ இருந்தது. இவர் வந்து வாழ்க்கை விரக்தி நிலையை அடைஞ்சிட்டு ஒரு 4 வருஷம் வெளியில் சுற்றிட்டு கடைசியில் வந்து அவங்க அப்பாட்டே வந்து விவசாயத்தை செஞ்சிடலாம் அப்படி சொல்லி விவசாயத்துக்கு வராரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணுறது வந்து நார்மலாக என்னென்ன விவசாய சம்மந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றியே அவர் விவசாயம் செஞ்சிட்ருக்கார். இப்போ இவர் புதுசாக வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு வரப்ப இவர் என்ன பண்ணுறாரு, ஆரஞ்சு பழ மரத்தெல்லாம் வந்து வெட்டாமல் அப்படியே கிளையெல்லாம் விட்டுறாரு. இயற்கையிலே இருக்கிறதையே நம்ம போய் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்கிறப்ப கிளைகள்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று முறுக்கிட்டு அது மகசூல் வந்து கம்மியாகிடுது. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கோபம் வந்துடுது. ஒன்று நீ செய்ய, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு நஷ்டத்தை ஏற்படுத்தாத, அப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீ வேறு வேலை மறுபடியும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் வந்து வேற வேலையில் நீ உனக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் நீ செய், இப்போ இந்த மாதிரி எடுத்தங்கவுத்தும் செய்யாத, இது வந்து நிறைய நஷ்டத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வேற ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் சேர்ந்து ஒரு 7 வருடங்கள் பணி செய்துட்டு அவங்க அப்பாவுக்கு அடுத்த இவரோட தலைமுறை வரப்போ இவர் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து பண்ணுறாரு. கடைசியில் வந்து அவருக்கு என்னன்னா இந்த விவசாயத்தில் வந்து ரொம்ப ஒரு மனம் ஒன்றி போயிட்டது. அது இல்லாமல் அவரோட மனம் வந்து ஓயாத சிந்தனையிலே இருக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு இப்போ. ஏன்னா அவர் வந்து ஆராய்ச்சி சாலைகளில் என்னென்ன நடக்குதுங்கிறத கண்கூட அவர் பார்க்குறதுனால அதை வந்து சிந்திக்கிறார். அவர் ஃபுகோகாவோட வேளாண்மை முறை வந்து ரொம்ப சுலபமானது, இன்னும் சொல்லப்போனால் நடைமுறையில் கடைபிடித்து கொண்டிருக்கும் வழிமுறையை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து குறைக்கிறது தான் நம்மளோட முக்கிய நோக்கமே. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில வழிமுறைகளை தவிர்க்கலாம், தவிர்ப்பதன் மூலமும் நம்ம வந்து ஒரு விவசாயத்தை வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இப்போ இது ஏன் வைக்கிறார் அப்படின்னா, இதனால் வந்து நம்ம விவசாய செய்கிறதுக்கான செலவுகள் வந்து கம்மியாகும். சில வேலைகளை குறைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம முதலீடாக செய்யக்கூடிய பணம் வந்து பெருமளவில் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு கருத்தாக்கத்தை வந்து முன்வைக்கிறார். ஆரம்ப நாட்களில் வந்து இவர் விவசாயத்துக்கு இறங்குறப்ப இவருக்கு வந்து இயற்கை விவசாயம்தான், பாரம்பரிய முறைகள்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்ததுனால விவசாயத்தை வந்து இவர் வந்து உரங்கள் வேதிப்பொருட்கள்லாம் கலக்காமல் நம்ம வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. நடைமுறையில் வயலில் வந்து இவரோட இதை பின்பற்றுறப்ப நிறைய தோல்விகள்லாம் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஃபுகோகாங்கிறது வந்து இயற்கை வேளாண்மையின் தந்தைங்கிற ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய தோல்விகள்லாம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இந்த தோல்விகளினோட அந்த அனுபவம் அதை வந்து சீர்படுத்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையை வந்து அவருக்கு கொடுத்தது. அப்போ வந்து ஒன்று ஒன்று இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அது ஏன் தோல்வி அடைந்தது, அதுக்கான மாற்று முறைகள்லாம் என்ன அப்படி சொல்லி சின்ன சின்ன சோதனைகள்லாம் வந்து அவர் வந்து செஞ்சு செஞ்சு பார்க்குறாரு. இதில் செஞ்சதில் என்ன அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, நிலத்தை வந்து உழுவக்கூடாது, நிலத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ கலப்பை வச்சு உழுவுறப்ப என்ன ஆகுதுன்னா நிலம் வந்து தன்மை வந்து மாறிடுது, அதனால் வந்து நிலத்தை உழுவக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வந்து கிடைக்கக்கூடிய வைக்கோலை வந்து நிலத்தில் பதவி வச்சுட்டு அதுக்கு மேலே விதைகளை தூவுறப்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம் வந்து கவனிக்கப்படணும், என்ன அப்படின்னா இவரோட கருத்தாக்கத்தோட முக்கிய நோக்கம்னா இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறது. இயற்கை முறைனா என்ன? இப்போ வந்து காடு ஞாபகம் வச்சுக்கோம், இயற்கை முறைனா என்னன்றதுக்கு ஒரு உதாரணம், காட்டில் வந்து ஏகப்பட்ட மரங்கள் மூலிகை செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதுவுமே செய்கிறது கிடையாது. நிலத்தில் வந்து உழுவுறதோ, தண்ணி பாய்க்கிறதோ, அப்புறம் வந்து களை எடுக்கிறதோ, மரத்தை வெட்டுறதோ, இந்த மாதிரி மரத்தை வெட்டுறது இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். காடில் வளரக்கூடிய அந்த மரம் செடி கொடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா தேவைகளும் இயற்கையே வந்து அதுக்கு வந்து பூர்த்தி செஞ்சிருது. பூச்சி இருந்தாலுமே வந்து தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய திறன் வந்து இயற்கைக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து இயற்கையை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து. இயற்கை வேளாண்மையில் சொல்லப்படக்கூடிய முக்கிய கருத்துனா இதுதான், நம்ம வந்து இயற்கையை வந்து எதையும் தொந்தரவு பண்ணாமல் அதுபடி வாழ்கிறதுக்கு நம்ம வந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்துடணும். இப்போ அதை போய் நம்ம வந்து இடைஞ்சலாக வந்து நின்றுட்டு இருக்காம ஒதுங்கி வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து தன்னாலேயே வந்து சரி செய்து கொள்ளும். அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, பூச்சிகள். இப்போ வந்து நிறைய பூச்சி வந்து செடியை அழிச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இதுதான் பெரிய பிரச்சனை. அது அழிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து களைக்கொல்லிகள் பூச்சி மருந்துகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம நிலத்தில் வந்து தெளிச்சிட்ருக்கோம். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா நிலத்தோட தன்மை கெட்டு போகுது, இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுது, அதுக்கப்புறம் வந்து சத்தான உணவு வந்து கிடைக்கிறது கிடையாது, புதிய புதிய நோய்கள்லாம் வந்து மனிதருக்கு வந்து உண்டாகிட்டு இருக்கு. நம்ம உடம்பே பார்த்திங்க அப்படின்னா வலிமை இல்லாததாக தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே வந்து கடின வேலைகளையும் நம்ம வந்து செய்யக்கூடிய திறனற்றவர்களாக ஆயிரும். இது எதனால் வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால வருது. அந்த சாப்பாடு எங்கே உற்பத்தி பண்ணுறோம், அந்த நிலத்துலேருந்து உற்பத்தி பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையும் இப்படி யோசிச்சு போனீங்க, கடைசியில் வந்து நம்ம விவசாய முறைகளில் வந்து மாற்றம் ஏற்பட்டதுனால இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் இல்லாமல் வரப்போகிற ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்படும் இதனால் அப்படிங்கிற ஒரு சமுதாய சிந்தனை வந்து இதில் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இயற்கை வந்து இஸ் எ காம்ப்ளிகேட்டட் ஃபினோமெனன். இயற்கையை வந்து புரிந்து கொள்வதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்க மனிதர்கள் வந்து மனித இனம்னு ஒரு இனம் இருக்குது. மனிதர்கள் இனத்திலேயே வந்து கோடி கோடி பேர் இருக்கும். இப்போ ஏகப்பட்ட பேர் மக்கள் தொகை பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதேமாரி மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மனிதர்கள் வாழ்க்கையே எடுத்துக்கோங்க, இந்த நிமிடத்தில் வந்து எல்லா கோடி மக்களும் வேறு வேறு வேலை செஞ்சிட்ருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இது இல்லாமல் விலங்குகள் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து வாழ்க்கை முறைகள் வந்து மாறுது, செயல்கள்லாம் வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து அணுகிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு குறுகிய மனப்பான்மையில் அணுகிட்டு இருக்கோம். குதிரைக்கு கடிகாலம் கட்டி விட்ட மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு தாவரத்தில் வந்து அந்துப்பூச்சி வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த அந்துப்பூச்சியை அழிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்ங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமே ஒழியாக அதை சார்ந்த வர 1000 பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம நிலத்திலே தான் சொல்கிறேன் நான், நிலத்திலே வந்து 1000 பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொள்வது கிடையாது. நம்மளோட டார்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்செக்டையோ பர்டிகுலர் இதையோ நம்ம வந்து அழிக்கணுங்கிற நோக்கத்தில் வரப்போ மற்ற இதங்கள்லாம் வந்து கவனிக்கப்படாததுனால என்ன ஆகுதுன்னா சில விளைவுகளை வந்து கிரியேட் பண்ணிடுது. இப்போ நம்ம அதை அழிக்கிறதுக்கு என்ன மறுபடியும் அடுத்தது நம்ம சிந்திக்கணும். இப்போ என்னென்னா நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சிக்கக்கூடியங்கிறது ரொம்ப கஷ்டம், சாத்தியமே கிடையாது. அது இல்லாமல் ஒரு பூச்சி வந்து ஒரு செடியை வந்து அழிக்குதுன்னு வச்சுங்களேன், அதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் அதாவது ஒன்றும் இல்லை. நிலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மண்புழுக்கள், அதுக்கப்புறம் வந்து சிலந்தி, எலிகள்லாம் வந்து நிலத்தில் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஒரு அந்துப்பூச்சி வந்து ஒரு இலையை வந்து கடிக்குது அப்படின்னா அந்த அந்துப்பூச்சி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு எலிகள் சில எறும்புகள்லாம் இருக்கும்ல. ஸோ அதனோட வாழ்க்கை முறைகள் நம்ம வந்து இப்போ அந்துப்பூச்சி அழிக்கிறோம் அப்படின்னு வரோம்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிடும். மற்ற பூச்சிகளும் சேர்ந்து இதனால் அழிக்கப்பட்டுறதுனால அந்த ஒரு சமநிலை வந்து பாதிக்கப்படுது. அதனால் இயற்கையை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது முடியாத காரியம்தான். இன்றைக்கி எந்த விஞ்ஞானம் பெரிய பெரிய விஞ்ஞானம் நீங்கள் வந்து பண்ணீங்க, தொழில்நுட்பங்கள் வளர்றது, கடைசியில் நீங்கள் கொண்டு போய் எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்து வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இயற்கையை பற்றி வந்து ஃபுக்காகோ வந்து அவரோட வார்த்தைகளை சொல்கிறார், அறிவியல் அறிஞர்கள் இயற்கையை எவ்வளவு தான் ஆராய்ந்தாலும் இறுதியாக இயற்கை எவ்வளவு செம்மையாகவும் புதிராகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆராய்ச்சிகள் மூலமும் கண்டுபிடிப்புகள் மூலமும் மனித இனம் இயற்கையை விட சிறந்த ஒன்றை கண்டுபிடிக்கும் என நம்புவது ஒரு மாயை அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்கிறாரு, வேலையில் ஈடுபட்டிருக்கும் விவசாயியை பொறுத்தவரை இயற்கைக்கு சேவை செய், அனைவருமே சுகமாக இருக்கலாம் என்பது தான் வந்து அடிப்படையாக இருக்க வேண்டும். விவசாயிங்கிறவரு ஒருத்தர், வியாபாரிங்கிறது ஒருத்தர். அதாவது வியாபார நோக்கத்தோடு நம்ம வந்து விவசாயத்தை பண்ணோம் அப்படின்னா அந்த இயற்கையை வந்து சீரழிக்கிறத வந்து நம்ம வந்து அனுமதிப்போம். விவசாயிகள் யாருமே வந்து நிலத்தையோ இதையோ வந்து கெட்டு போகிறதுக்கு யாரும் அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இது இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட தேவைகளை வந்து குறைச்சிக்கணும். தேவைகள்னால் ஆசைப்படுறத வந்து அதிகமாக நம்ம பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிகமாக வருது. உதாரணத்துக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் வந்து தரம் குன்றி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து எது ரசாயன பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்க்காதனால நம்ம ரசாயனத்தின் மூலமாக உற்பத்தி பண்ண உற்பத்தி பொருட்களுக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப இதோட தரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நம்மளோட மனநிலையை மாற்றிக்கிட்டு அந்த பொருட்களை வாங்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக விளை வைத்து விற்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன் அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களோட நம்ம செலவு செய்திருப்போம்லாம் முதலீடு, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து உற்பத்தி பொருட்களை வந்து நம்ம வந்து கம்மி விலைக்கு தான் விற்கணும். அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் போய் இயற்கை உணவு வந்து சேரும். அப்படி இல்லை அப்படின்னா பணம் அதிகமாக புழங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக ஆக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறார். அதாவது நம்ம தமிழில் கூட ஒரு பாட்டு, திருடனை பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒவ்வொரு ஒருத்தருக்கும் மனநிலை மாறணுமே ஒழிய வந்து இது பெரிய மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒரு சாத்தியப்படாத ஒன்று தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கை முறைகள்லாம் வந்து மாறிட்டே இருக்குது. நம்ம மார்க்கெட்லேயே போய் வாங்குறப்ப பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆப்பிள் பழம்லாம் வந்து ரொம்ப பல 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 பலன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது வாங்கணுங்கிற ஒரு எண்ணமே வருது. அப்போ வந்து அந்த பளபளப்பை இருக்கிறது வந்து ஒரு விவசாயி வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்கான்னு வச்சுங்களேன், அவரோட நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணி ஆப்பிள் பழங்களை வந்து உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னா, நுகர்வோர்கள் அதாவது நம்ம கன்சியூமர் வந்து எந்த எதிர்பார்ப்போட அந்த பழத்தை வாங்குவாங்களோ அதை பூர்த்தி செய்தால்தான் அவர் வந்து செலவு செய்த பணத்தை வந்து திருப்பி எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரசாயனங்கள்லாம் பயன்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுங்கிறத எல்லாமே இப்படி சிந்திக்கிறாங்க. அதாவது நம்மளோட எண்ணத்தை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளுக்கும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் பின்னால் பல பேரோட உழைப்பு வந்து அதில் வந்து மறைந்திருக்குங்கிறத வந்து நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேதனையை வந்து இந்த புக்கில் வந்து பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த வேலைங்கிற வார்த்தை நம்ம சொல்கிறோம்ல, நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தையை கேட்டாலே அவருக்கு வந்து பிடிக்க மாட்டேதாமா. விலங்குகளிலேயே மனித இனம் ஒன்றுதான் வேலை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது, இதுதான் உலகிலேயே நகைப்புக்குரிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. மற்ற விலங்குகள் தாங்கள் வாழ்வதன் மூலம் வாழ்க்கை நடத்துகின்றன, ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் பைத்தியக்காரத்தனமாக அப்படி செய்தால்தான் உயிரோடு இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு வேலை செய்து இருக்கிறார்கள். வேலை பெரிதானால் சவால் பெரிதாக இருக்கும், அது அற்புதமானது என்று வேறு நினைத்து கொள்கிறார்கள். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு வச்சிங்களேன், இந்த வேலை செஞ்சால் தான் வந்து சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு கிடைக்கும், இந்த வேலை செஞ்சால் தான் இது செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, சவால்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கும், பிரச்சனைகள் வந்து அங்கே தான் ஊட்டெடுத்துட்டு இருக்கும் அப்படி சொல்லி சொல்ல வர்றாரு. மனித இனம் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டு சுலபமான சுகமான வாழ்க்கையை நிறைய ஓய்வு நேரத்துடன் நடத்தி வருவது நல்லது. வெப்பமண்டலத்தில் உள்ள விலங்குகள் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் வெளியே வந்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு பகலில் ஒரு நீண்ட உறக்கம் போட்டு வாழ்வது என ஒரு அற்புதமான வாழ்க்கை நடத்துது என்று அவர் நினைக்கிறதா சொல்லியிருக்கிறதுல கடைசியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனித குலத்தின் இறுதி லட்சியம் என்ன அப்படின்னா, சார்பியல் உலகை கடந்து, சார்பியல் உலகம்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்குல்ல, இப்போ வந்து நம்ம மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து சார்ந்திருக்கோம், அந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கப்பட்ட எல்லாமே இப்போ இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. மனித குலத்தின் இறுதி லட்சியம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, சார்பியல் உலகை கடந்து பரிபூரண சுதந்திரத்தின் மடியில் துள்ளி விளையாடுவதாகும். நம்ம வந்து சுதந்திரமாக வந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறது தான் நம்மளோட லட்சியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தத்துவங்களை பிடித்து தொங்கி கொண்டிருப்பது துரதிருஷ்டமானதுன்னு வந்து சொல்கிறார். இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். நாம் எல்லோரும் தினசரி வாழ்க்கையில் ஒரு 10 நிமிடமாவது ஃபுக்காக்குவோடைய தத்துவங்களை நினைத்து பார்ப்பது நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலிலிருந்து தன்னை கவர்ந்த சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.